முரளி தேதி 6/6/2026 காலை முரளி பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையின் சமயம் மிக மிக நல்லது. ஆகையால் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையாக உரையாடல் செய்யுங்கள். கேள்வி: எந்த ஞானம் நிரந்தர யோகியாவதற்கு உதவி புரிகிறது? பதில்: நாடகத்தின் ஞானம். என்னவெல்லாம் நடந்து முடிந்ததோ நாடகத்தின் விதி. ஆகவே மனநிலையில் கொஞ்சமும் குழப்பத்தில் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம், நிலநடுக்கம் ஏற்படலாம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் கொஞ்சமும் சந்தேகம் எழக்கூடாது. இப்படிப்பட்டவரைதான் மகாவீர் என சொல்லலாம். நாடகத்தின் சரியான ஞானம் இல்லாவிட்டால் கண்ணீர் வடித்தபடி இருப்பார்கள். நிரந்தர யோகி ஆவதில் நாடகத்தின் ஞானம் மிகவும் உதவி புரிகிறது. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. தூய்மையற்ற உலகின் முடிவு இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தூய்மையான உலகின் தொடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குழந்தைகள் இப்போது நல்ல முறையில் புரிந்து கொண்டிருக்கின்றனர். இதனை குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் குழந்தைகளுக்குதான் இந்த வழி, அதாவது ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. யார் கொடுக்கின்றார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக வேண்டும் என புரிய வைக்கின்றார். இந்த ஞானம் உங்களுக்காகவே ஆகும். மற்ற அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசமாக வேண்டும். விகாரிகள் தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றனர். நீங்கள் விகாரிகள். பிறவி பிறவியாக ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்தபடி வந்தீர்கள். ஆகையால் நீங்கள் முதல் இடை கடை வரையிலும் துக்கத்தை அடைகிறீர்கள். ஒருவர் மற்றவரை தூய்மையற்றவராக ஆக்குகிறீர்கள். நாங்கள் தூய்மையற்றவர்கள் என கூக்குரல் இடுகின்றனர், ஆனால் புத்தியில் முழுமையாக பதிவதில்லை. பதீத பாவனா, அதாவது தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என சொல்லவும் செய்கின்றார்கள், ஆனாலும் கூட தூய்மையற்ற தன்மையை விடுவதில்லை. முழு விஷயமே தூய்மையடைவதுதான் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதனை புரிய வைக்கவும் யாராவது தேவைப்படுகின்றனர். புரிய வைப்பவர் ஒருவரே ஆவார். மற்றபடி இந்த குருமார்கள் யாரையும் தூய்மையாக்க முடியாது. தூய்மையும் கூட ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல, பிறவி பிறவிகளுக்காகவும் ஆக வேண்டும். உங்களுக்குள் ஞானத்தை சரியாக புரிந்திருப்பவர்கள் வேகமாக செல்வார்கள். நாடகத்தின்படி அது பதிவாகி உள்ளது. உங்களுக்குள்ளும் மகாவீர், அதாவது தைரியத்தன்மை தேவைப்படுகிறது. தந்தையின் நினைவில் இருக்கும் போது அது வரும். தந்தை மிகவும் நல்ல விதமாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், அதிகாலையில் எழுந்து நினைவு செய்யுங்கள். அந்த சமயம் நினைவு செய்ய மிகவும் ஏற்ற நேரமாகும். அது அதிகாலை எனப்படுகிறது. அதிகாலையில் ராமனை சிந்திப்பாய் என் மனமே என பக்தி மார்க்கத்திலும் சொல்கின்றனர். தந்தையும் கூட சொல்கின்றார், அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்தால் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். தந்தையின் நினைவில் அமர்ந்து பிறருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். அமிர்த வேளையின் வாயுமண்டலம் மிகவும் சுத்தமாக இருக்கும். பகலில் மிகவும் அதிகமான வேலைகள் இருக்கும். இரவில் 12 மணி வரை விகாரி வாயுமண்டலம் இருக்கும். சாது சந்நியாசிகள், பக்தர்கள் முதலான அனைவரும் பக்தியும் கூட அதிகாலையில் செய்கின்றனர். நினைவு பகலில் கூட செய்ய முடியும். வேலையில் இருந்தாலும் பக்தியின் தொடர்பு எந்த தேவதைக்கு பூஜை செய்கின்றாரோ அவரிடம் செல்லும். ஆனால் யாருடைய புத்தியும் அப்படி இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் தரிசனத்திற்காக மட்டுமே முயற்சி செய்கின்றனர். எதுவும் கிடைப்பதில்லை. அவர்களும் கூட பக்தி செய்து செய்து தமோ பிரதானமாக ஆகவே வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட சிவனின் மீது பலியாகின்றனர். அது காசி கல்வெட்டு எனப்படுகிறது. சிவனை நினைத்து நினைத்து கிணற்றில் குதித்து விடுகின்றனர். சிவன் மீது பலியாகின்றனர். அது பக்தி மார்க்கத்தின் பலி. இது ஞான மார்க்கத்தின் பலி. அதுவும் கஷ்டம், இதுவும் கஷ்டம். பக்தி மார்க்கத்தில் இதன் மூலம் எந்த லாபமும் இல்லை. இது ஆத்மா தன்னுடைய சரீரத்தை அழிப்பது போலாகும். இது ஏதும் ஞானம் இல்லை. ஆத்மாவே பரமாத்மா எனவும் சொல்லிவிடுகின்றனர். ஒரு தந்தைதான் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார். பரமாத்மா நான் மட்டுமே என குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் தான் பரமாத்மா என சொல்வது மிகப்பெரிய பொய்யாகும். அப்படி இருக்க முடியாது. நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக. எனவே தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என தந்தை சொல்கின்றார். மற்றபடி நாடகத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கவே போகிறது. நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கூரை இடிந்து விழும், இது என்று சொல்வோம். கல்பத்திற்கு முன்பும் இப்படி நடந்தது. இதில் கொஞ்சமும் அசைய வேண்டியதில்லை, அதாவது துடித்து போக வேண்டியதில்லை. நாடகத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களே மகாவீர் எனப்படுவார்கள். விபத்துக்கள் அதிகமாக நடந்தபடி இருக்கிறது. பிறகு யாரையாவது காப்பாற்றுகின்றார்களா என்ன? இது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இப்படிதான் நாடகத்தில் நடிப்பு உள்ளது. நாடகத்தை பற்றி அறியாதவர்கள் ஷரீரத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றனர். அவர்கள் ஒருபோதும் ஷிவ் பாபாவை நினைவு செய்ய முடியாது. ஏனென்றால் ஷிவ் பாபாவின் மீது அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. தந்தையிடம் முழுமையான அன்பு இருக்க வேண்டும். ஷிவ் பாபாவிடம் அன்பான புத்தி உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் ஆகின்றீர்கள். தேவதைகளுக்கு தந்தையுடன் அன்பான புத்தி முன்பு இருந்தன என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இந்த அன்பின் மூலம்தான் அந்த பதவியை அடைந்தனர். அன்பு செலுத்துவதற்கு முழு கல்பத்திலும் உங்களுக்கு ஷிவ் பாபாவை தெரிந்தும் இருக்காது. இப்போதுதான் தந்தை தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். மற்ற தொடர்புகளை நீக்கி ஒரு தந்தையான என் மீது தொடர்பு வையுங்கள் என இப்போது தந்தை சொல்கின்றார். இது கண்டிப்பாக விநாச காலமேயாகும். இதனையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் முற்றிலும் அடர்ந்த கார் இருளில் இருக்கின்றனர். நாம் தந்தையிடம் முழுமையான ஆஸ்தி எடுக்க வேண்டும் என நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். நினைவு செய்யாமல் சத்தோ பிரதானமாக ஆக முடியாது. சர்ஜன், அதாவது மருத்துவர் ஆகி தனது நோயை பார்க்க வேண்டும். ஸ்ரீமத் படி நம்முடைய அன்பு தந்தையிடம் எந்த அளவு உள்ளது என பார்க்க வேண்டும். அமிர்த வேளையில் தந்தையை நினைவு செய்வதே நல்லது. அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த சமயம் மாயையின் புயல்கள் வீசாது. இரவில் 12 மணி வரை தபஸ் செய்வதில் லாபம் எதுவும் இல்லை. ஏனென்றால் நேரமே அழுக்கானதாக இருக்கும். வாயுமண்டலம் கெட்டு இருக்கும். எனவே 1 மணி வரை விட்டுவிட வேண்டும். 1 மணிக்கு பிறகு வாயுமண்டலம் நன்றாக இருக்கும். தந்தை சொல்கின்றார், நம்முடையதே சகஜ ராஜயோகம். சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். எப்படி ஷிவ் பாபாவுடன் பேசுகிறேன் என்பதை பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கின்றார். பாபா, இந்த நாடகம் எவ்வளவு அதிசயமானது! நீங்கள் எப்படி வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகின்றீர்கள்? முழு உலகத்தையும் நேராக ஆக்குகிறீர்கள். பெரிய அதிசயம் இது. இப்படி தந்தைக்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு வருவது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கும் வர வேண்டும். எப்படி மனிதர்களின் படகை கரை சேர்க்கலாம்? தந்தை சொல்கின்றார், ஓ பதீத பாவனா வாருங்கள் என நீங்கள் கூக்குரலிட்டபடி இருக்கிறீர்கள். இச்சமயம் நான் வந்திருக்கிறேன். இச்சமயம் நீங்கள் தூய்மையை இழக்காதீர்கள். தூய்மையற்றவராகி சபையில் வந்து அமராதீர்கள். இல்லாவிட்டால் வாயுமண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவீர்கள். பாபாவிற்கு தெரிந்து விடுகிறது, டெல்லியில் பம்பாயில் இப்படி விகாரத்தில் செல்பவர்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள். அசுரர்கள் வந்து தடைகளை உண்டாக்க வந்து அமர்ந்தார்கள் என பாடப்பட்டுள்ளது. விகாரத்தில் செல்பவர்கள் அசுரர்கள் என சொல்லப்படுகின்றனர். வாயு மண்டலத்தை கெடுக்கின்றனர். அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். என்றாலும் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடிவதில்லை. பொய்யும் கூட சொல்கின்றார்கள். இல்லாவிட்டால் உடனே எழுத வேண்டும், பாபா என்னால் இந்த தவறு நடந்தது, மன்னிக்க வேண்டும், தான் செய்த பாவத்தை எழுதுங்கள். இல்லாவிட்டால் வளர்ந்தபடி இருக்கும், மேலும் நரகத்தில் சென்று விடுவீர்கள். ஏதோ கொஞ்சம் எடுப்பதற்காக வருகின்றனர், ஆயினும் காதை இன்னும் அறுத்துக் கொள்கின்றனர். இதுவும் நாடகத்தில் அமைந்துள்ளது. இப்படிப்பட்டவர்கள் இதே போல கல்பத்திற்கு முன்பும் இருந்தனர், இப்போதும் இருக்கின்றனர். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை அருந்துகின்றனர். தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர், பிறருக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றனர். வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகின்றனர். பிராமணிகளும் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மகாரதி, குதிரைப்படை, காளான் படை என அனைத்தும் உண்டு. குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா கிடைத்து விட்டார், இனி என்ன? ஆம், தனது குழந்தைகள் முதலானவர்களை கண்டிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பாபா, இவர்கள் அனைவரும் உங்களுடையவர்கள், இனி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்களோ உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம். அப்படி அல்ல, இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையானவராக ஆகுங்கள். எந்த தூய்மையற்ற காரியமும் செய்யாதீர்கள். முதல் விஷயமே காமம் ஆகும். இதன் காரணமாக திரௌபதி கூட கூக்குரலிட்டு அழைத்தாள். என்னை இவர்கள் துகிலுரிக்கின்றனர். அதுவும் கேட்கக்கூடிய தந்தை வந்தபோது அழைத்தால். தந்தை வருவதற்கு முன்பு யாரும் அழைப்பதில்லை. யாரை அழைப்பார்கள்? தந்தை வந்திருந்தார் அப்போதுதான் அழைக்கின்றனர். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கி பின் எங்கே செல்வோம்? திரும்ப செல்ல வேண்டும். அது இந்த சமயத்தில்தான். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் விடுவிப்பவர் ஒருவர்தான் ஆவார். இங்கே துக்கம் நிறைந்துள்ளது. சாது சந்நியாசி ஆகியோர் யாரும் சுகம் மிக்கவராக ஆக முடியாது. அனைவருக்குமே ஏதாவது ஒரு துக்கம், நோய் முதலானவை வரதான் செய்கிறது. சில குருக்கள் குருடர்களாக முடவர்களாகவும் இருக்கின்றனர். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஏதாவது காரியம் செய்திருக்க வேண்டும். அதனால் குருடர்களாக முடவர்களாக ஆகின்றனர். சத்யுகத்தில் யாரும் குருடர்களாகவோ முடவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தைதான் வந்து புரிய வைக்கின்றார். தந்தைதான் ஞானக் கடலாக பதீத பாவனாக இருக்கின்றார். மற்ற அனைத்தும் பக்தியாகும். அந்த பக்தி மார்க்கமே தனியானது. அது ஏணியில் இறங்கக்கூடிய மார்க்கமாகும். இறங்குவதில் ஜீவன் பந்தனத்தில் வருவதில் 84 பிறவிகள் பிடிக்கிறது. மேலும் ஜீவன் முக்தி அடைய 1 வினாடி பிடிக்கிறது. அவர் வழிப்படி நடந்து தந்தையை நினைவு செய்வதில் வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா? எங்களுக்கு இந்த டீச்சர் கிடைத்தால் நல்லது என சொல்கின்றனர். எனில் கண்டிப்பாக அவர்கள் பலவீனமாக உள்ளனர். ஆகவேதான் இன்னாரை 2-4 மாதங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என சொல்கின்றனர். இதுவும் கூட தவறாகும் என பாபா சொல்கின்றார். தந்தை சகஜமான விஷயத்தை சொல்கின்றார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்கள். பிறருக்கும் புரிய வையுங்கள். அவ்வளவுதான். இப்படி இருக்க நீங்கள் பிராமணியை ஏன் நினைவு செய்கிறீர்கள்? இதில் பிராமணி வந்து என்ன செய்வான்? இது ஒரு வினாடியும் விஷயமாகும். நீங்கள் வேலை தொழிலில் மறந்து விடுகிறீர்கள். பிராமணியும் கூட மன்மனாபவ என்றுதான் சொல்வார். பல புத்தி கெட்டவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. நல்ல பிராமணி தேவை என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது அல்லவா? தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விடுங்கள். இது நம்முடைய சென்டர், இது அவர்களுடைய சென்டர். இந்த மாணவர்கள் அங்கே ஏன் செல்கின்றார்கள்? இவை அனைத்தும் தேக அபிமானமாகும். அனைத்தும் ஷு பாபாவின் சென்டர் ஆகும், நம்முடையது அல்ல. இன்னார் நம்முடைய சென்டருக்கு ஏன் வருவதில்லை என உங்களுக்கு ஏன் தோன்றுகிறது? எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டுமே. யாரிடமும் எதையும் வேண்டி கேட்காதீர்கள் என பாபா எப்பொழுதும் சொல்வதுண்டு. விதையை விதைக்காவிட்டால் பின் என்ன கிடைக்கும் என புரிந்து கொள்ள முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட தானம் புண்ணியம் செய்யப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பெயரால் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தீர்கள். பிறகு சந்நியாசிகளுக்கும் கூட நிறைய கொடுக்கின்றனர். இல்லாவிட்டால் தானம் ஏழைகளுக்கு செய்யப்படுகிறது, செல்வந்தர்களுக்கு அல்ல. இதில் தானியத்தின் தானம் அனைத்திலும் நல்லதாகும். அதனையே தந்தை புரிய வைக்கின்றார். தானம் செய்வதால் இன்னொரு பிறவியில் அதன் பலன் கிடைத்து விடுகிறது. ஈஸ்வரன்தான் அனைவருக்கும் பலனை கொடுக்கின்றார். சாது சந்நியாசிகள் முதலானவர்கள் எந்த பலனையும் கொடுக்க முடியாது. கொடுப்பவர் ஒரே தந்தையாவார். யார் மூலமேனும் கொடுப்பார். நீங்கள் ஈஸ்வரனின் பெயரால் கொடுத்த போதும் அடுத்த பிறவியில் உங்களுக்கு பலனை கொடுத்து விடுவார் என தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது நான் நேரடியாக வந்துள்ளேன். இப்போது உங்களுக்கு 21 பிறவிக்கு பலன் கிடைக்கப் போகிறது. இருப்பினும் மரணம் முன்னால் நின்றிருக்கிறது. ஆகையால் தனது அனைத்தையும் நல்ல பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். யார் வேண்டுமானாலும் இந்த ஆன்மீக மருத்துவமனையை திறந்து வையுங்கள். சிலர் வீடு கட்டி அதில் இந்த ஆஸ்பத்திரியை திறக்கிறோம் என சொல்கின்றனர். இன்று வீடு கட்டுங்கள், நாளை இருந்துவிட்டீர்கள் என்றால் எல்லாம் முடிந்துவிடும். சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை என தந்தை சொல்கின்றார். இருப்பதில் ஓர் அறையை ஒதுக்கி ஆன்மீக ஆஸ்பத்திரி, ஆன்மீக கல்லூரியை உருவாக்குங்கள். பலருக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, ஸ்ரீமத் படி தன்னைத்தானே பாருங்கள். இந்த விநாச காலத்தில் தந்தையின் மீது எனக்கு உண்மையான அன்பு உள்ளதா? மற்ற தொடர்புகளை விடுத்து ஒருவரோடு தொடர்பை இணைத்துக் கொண்டுள்ளேனா? எப்போதாவது ஏதாவது பாவ கர்மம் செய்து அசுரனாக ஆகவில்லைதானே? இப்படி சோதனை செய்து தன்னை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையால் தனது அனைத்தையும் நல்ல பலனுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தனது நிலையை ஒரே சீராக அசைக்க முடியாததாக ஆக்கிக் கொள்வதற்காக நாடகத்தின் ரகசியத்தை புத்தியில் வைத்து நடக்க வேண்டும். வரதானம், அடிக்கடி தோல்வி, அதாவது ஹார் அடைவதற்கு பதிலாக தன்னையே அர்ப்பணம், அதாவது வலிஹார் செய்து மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றியாளர் ஆகுக. அடிக்கடி தோல்வி, அதாவது ஹார் அடைவதற்கு பதிலாக தன்னையே அர்ப்பணம், அதாவது பலிஹார் செய்து மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: தன்னை எப்போதும் வெற்றி ரத்தினம் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செய்தால் ஒருபோதும் தோல்வி ஏற்படாது. மாஸ்டர் சர்வசக்திவான்கள் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. அடிக்கடி தோல்வி ஏற்பட்டால் தர்மராஜிடம் தண்டனை பெற வேண்டியிருக்கும். அத்தகையவர்கள் எதிர்காலத்திலும் தோல்வியையே சந்திக்க நேரிடும். மற்றும் துவாபர யுகம் முதல் பல சிலைகளுக்கு மாலை, அதாவது ஹார் அணிவிக்க வேண்டியிருக்கும். எனவே தோல்வி அடைவதற்கு பதிலாக பாபாவிடம் பலி, அதாவது பலிஹார் ஆகிவிடுங்கள். உங்கள் முழுமையான, அதாவது சம்பூர்ண சொரூபத்தை தாரணை செய்வதற்கான உறுதிமொழியை எடுத்தால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: எப்போதாவது என்ற வார்த்தை பலகீனத்தை நிரூபிக்கிறது. ஆகவே எப்போதாவது செய்வோம் என்று சொல்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். எப்பொழுதாவது என்ற வார்த்தை பலகீனத்தை நிரூபிக்கிறது. எனவே எப்போதாவது செய்வோம் என்று சொல்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். அவ்வித்த சமிக்கை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். இந்த எல்லையற்ற நாடக மேடையில் நான் ஓர் விளையாட்டு வீரன், அதாவது நடிகன். இந்த விளையாட்டு வீரன் என்ற நிலை எப்பொழுதும் மகிழ்ச்சியான முகத்தோடு இருக்கும் அனுபவத்தை தருகிறது. உலகத்தினர் எந்த விதமான எப்படிப்பட்ட விஷயங்களை ஆபத்து என்று கருதுகிறார்களோ அதனை விளையாடுபவர்களும் மற்றும் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்ப்பவர்களும் ஆபத்தை விளையாட்டாகவே புரிந்து சகிப்புத்தன்மை சக்தியால் ஒரு பொழுதுபோக்காக அனுபவிப்பார்கள். ஓம் சாந்தி.